இருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உதிரி பொய்கள் என்ற கதையினை நம்மிடையே சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். சென்ற வாரம் நாஞ்சில் நாடன் எழுதிய கதையினை பார்த்தோம். இன்று எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதிய உதிரி பொய்கள், நல்ல தலைப்பு. உதிரி பொய்கள், இந்த உதிரி பூக்கள் மாதிரி, அது கணக்கில் சேர்த்துக்க கூடாது, அது மாலையா வராது. உதிரி பூக்கள் மாலையா வராது, அந்த மாலைக்கு உள்ள விலை கிடைக்காது. உதிரி உதிர்ந்து போன பூக்கள். இந்த புட்டுக்கு மண் சுமந்த சொக்கர் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? மதுரை சொக்கநாதர் கூலிக்கு வேலை பார்க்க போறார். அப்போ ஒரு வயதான கிழவி வைகக்கரையை அடைக்கணும். இவர் அடக்கிய அப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்போ உதிர்ந்த புட்டைத்தான் அவர் கேட்கிறார், கூலியா கேட்கிறார். நல்ல முழுமையான அழகான நிலா போல இருக்கிற புட்டு 5 ரூபா 10 ரூபா. இது உதிர்ந்து போன புட்டு, யாரும் வாங்க மாட்டாங்க, அதை கூலியா கொடுக்கிறார். அதாவது கணக்கில் சேர்த்துக்கிறது இல்லை. அது மாதிரி இந்த பொய்கள், இந்த உதிரி பொய்களை கணக்கில் சேர்த்துக்க கூடாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தலைப்பு முக்கியம்ன்ட்டு. இது இந்த தலைப்பை பாருங்க, கதையை பார்ப்போம். இந்த கதையில இடம்பெறுகிற இடம் சென்னை. பாத்திரங்கள் ஒரு வேலைக்காரி, வீட்டில் வர்றதுல 10 பாத்திரம் தேய்க்க வர்ற வேலைக்காரியை பற்றிய கதை. 7 குழந்தைகள்னு சொன்னேன், அதில் ஒரு பையன் பேர் கன்னியப்பன்னு பேர். 10 வயசு 12 வயசு இருக்கலாம். இப்போ கதை ஆரம்பிக்குது. இப்போ இந்த கன்னியப்பங்கிற பையனே கதையை சொல்லிட்டு போகிறான். அதே மாதிரி நான் கதையை சொல்லிட்டு போகிறேன். இப்போ நான் தான் கன்னியப்பன், 12 வயசு. இடையில அவர் சென்னை மொழியிலேயே கதையை எழுதியிருக்காரு. எனக்கு அவ்வளவு சென்னை மொழி தெரியாது, முயற்சி பண்ணி பார்க்குறேன். என் பேரு கன்னியப்பங்க, ஆனால் ஸ்கூலில் கூப்பிடுற பேர் வந்து அஜய்குமார். இது உண்மைங்க. இன்றைக்கு இப்படி வேலைக்கு வர்றாங்கள வேலைக்காரங்க, 10 பாத்திரம் தேய்க்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க பேர்லாம் இப்படித்தான் கன்னியப்பன் தான் வீட்டில் இருக்கும் கூப்பிடுவாங்க. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா இலக்கியா காவியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, பேரை கேட்டோன்னே புறந்தள்ளி விடக்கூடாது. பேரை கேட்டோன்னே இவங்க இப்படி இந்த இடத்துல வந்திருக்காங்க, இப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருப்பதனால பேரை கேட்ட முதலடியிலேயே புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது பிள்ளைகள் என்று இன்றைய பிள்ளைகளுக்கு நவ நாகரிகமாக. பல இடங்கள்ல பெரிய வீடுகளில் கூட சாதாரண பேர் இருக்கும். ஆனா இந்த சாதாரண நிலையிலே உள்ளவங்க தங்களுடைய குழந்தைகளின் பெயரை இன்றைக்கு கணேசன் யாரும் வைக்கிறதில்லை, கணேஷ். விக்னேஸ்வரன் யாரும் வைக்கிறதில்லை, விக்னேஷ். அப்படித்தான் ராஜேஷ். அந்த இஸ் ஒலி வந்தா அது ஒரு பெரிய மரியாதையா கருதப்படுற காலகட்டத்தில் அந்த பேரை வைக்கிறாங்க. அதனால எனக்கும் பள்ளிக்கூடத்தில் பேரு அஜய்குமார். அங்கே வந்து கன்னியப்பன்னு கூப்பிட்டுறாதீங்க, என் சாயம் வெளுத்து போயிடும், என் மரியாதை போயிடும். எனக்கு இப்ப ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 160 ரூபா கட்டணுங்க. இந்த 160 ரூபா வேணும்னு சொன்னேன் எங்க மம்மி கிட்ட. யாருக்கிட்ட? மம்மி கிட்ட. எனக்கு இந்த மம்மிங்கிற வார்த்தை 3 வயசுல தெரியாதுங்க, அம்மான்னு தான் சொல்லுவேன். அப்போ எங்க மம்மி சொன்னாங்க, டே அம்மான்னு கூப்பிடக்கூடாதா, நீ மம்மின்னு தான் கூப்பிடணும், எங்க போனாலும் நீ மம்மி தான். நான் உன்னையே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைக்க போறேன். நான் வேலை பார்க்குற வீடுகளுக்கெல்லாம் வந்தீனா, நீ வந்தீனா வர்ற காலத்தில் என்னை மம்மின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னா. அதனால மம்மின்னே இப்போ நான் கூப்பிட்டு பழகிட்டேன், மம்மிகிட்ட சொன்னேன். அவங்க இப்போ மேல்தட்டு மக்கள் மம்மின்னு ஏன் கூப்பிட வைக்கிறாங்கன்னா, அது ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆங்கிலம் கற்று உயர வேண்டும் என்ற காரணத்தினால. இவங்க ஏன் மம்மின்னு இந்த இடைப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் ஏன் சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த வேலைக்காரிங்க சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பள்ளிக்கூடத்தில் அஜய்குமாருக்கு ஒரு மரியாதை கிடைக்குதோ அதுபோல வேலை பார்க்குறவங்க வீட்டில் போய் இவன் இந்த குழந்தை மம்மின்னு சொன்னா அந்த வேலைக்கார பெண்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. அதனால மம்மின்னு கூப்பிட சொல்றான். ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பது, அந்த மக்கள் எதிர்பார்ப்பது கூலி, அதே நேரத்தில் ஒரு மரியாதை. கூலி என்பது உடலுக்கு வேண்டிய வார்த்தை, மரியாதை என்பது மனத்துக்கு வேண்டிய வார்த்தை. சரி வாடா, 160 ரூபாய்க்கு இப்ப வழி பண்றேன், நான் வேலை பார்க்கற வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், வாங்கித்தர்றேன், ஆனா நீ அங்க வரும்போது நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும். சரியான? சரி. எங்க அம்மா 4 வீட்டுல வேலை பார்க்கறாங்க. 8 மணிக்கு கோடம்பாக்கத்துல மங்களமாமி வீடு, 10 மணிக்கு சேட்டு வீடு. அப்படியே பார்த்துட்டு பஸ் ஏறி போனா அபர்ணான்னு ஒருத்தங்க வீடு, அது டிவி சீரியல்ல நடிக்கிற நடிகை வீடு, அதை முடிச்சிட்டு ஜெபமணி ஐயா வீடு சாயந்தரம் இங்க வேலை பார்ப்பான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இரவு வீட்டுக்கு வருவா எங்க மம்மி. அப்பாவை பத்தி கேக்குறீங்களா? எங்க அப்பா இருக்காரு, அவர் சரியான குடிகார், பாதினா வேலைக்கு போவாரு, மருந்து அடிக்கிற வேலை, இந்த கொசு மருந்து அடிக்கிற வேலை, பாதினா போவாரு, பாதினா குடிச்சிட்டு விழுந்து படுத்து கிடப்பார். அவருக்கு ஒரு தோஸ்து, அந்த ஆட்டோ தனசேகர் இல்ல, அதான் தோஸ்து. ஆனா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க டாடிய, எங்க டாடிய டாடி அப்பாவை டாடின்னு தான் கூப்பிடணும், இல்லைன்னா எங்க அப்பா அடிப்பார். அவருக்கு அவர் சந்தோஷம், அலாதி சந்தோஷம், டாடின்னு கூப்பிட்டா அவர் தான் வின்சன் சர்ச்சில் நினைச்சு பார்த்தானே அவரை, அப்படி ஒரு மகிழ்ச்சி. அவர் ஒரு நாள் என்ன பண்ணாருங்க, எங்க டாடி எங்க அம்மா வேலை பார்க்குற ஒரு வீட்டில் போய் எங்க அம்மாவை லாரி அடிச்சிடுச்சு, ஒரு 200 ரூபாய் தாங்கன்னு வாங்கிட்டு போயிட்டார். அவர் வாங்கிட்டு போன சாயந்தரம் எங்க அம்மா அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அன்னையிலிருந்து எங்க அம்மா சொல்லிட்டாங்க, டாடிய பணம் வேணா வீட்டில் கேள், நான் தர்றேன், நான் வேலை பார்க்குற வீட்டில் வந்து குட்டையெல்லாம் உடச்சி விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்க டாடி போறதில்லை. இப்ப நானும் எங்க அம்மாவும் போய்கிட்டு இருக்கோம். முதல் வீடு மங்களமாமி வீட்டுக்கு போனா அவங்க தொலைக்காட்சியில சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் எனக்கு ஜுரம்னு சொன்னாங்க எங்க அம்மா. உடனே நான் என்ன பண்ணேன், டக்குன்னு தலையை கவிழ்ந்து ஜுரம் வந்த மாதிரி தலையை கீழே கவிழ்ந்து கொண்டேன். 4 நாளா ஜுரம் அடிக்குதுங்க மாமி அப்படின்னு எங்க அம்மா ஆரம்பிச்சாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, கஷ்டப்பட்டு சிரிப்பு அடக்கிக்கிட்டேன். அப்படியான சுரத்து இல்லாம கேட்டாங்க, மாமி என்னைய கூட்டிட்டு போனாலே இந்த வேலை பார்க்கற வீட்டுக்காரங்க தான் தெரியும், கடங்கேக்கத்தான் வந்திருக்கா வேலைக்காரின்னு தெரியும். சரி என்ன பண்ணா போ அப்படின்னு மாமி கேட்டாங்க. என்னம்மா டாக்டர்கிட்ட அந்த ராயப்பேட்டையில் இருக்கிற தர்மாஸ்பத்திரிலாம் காமிச்சேன், 10 மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க, அதான் கொஞ்சம் பணம் வேணும்னு உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்தேன், வாங்கிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்புறம் மாமி ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாமி பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, இவங்க தனியாக இருக்காங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இப்படி தான் மாமி நேற்று பாருங்க, எங்கள் ஏரியாவில் உங்கள் மாதிரி அமெரிக்காவில் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஒரு மாமி தனியாக இருந்தாங்க, அவங்க வீட்டில் பட்ட பகலில் ஒருத்தன் கூரியர்காரன் ஒருத்தன் வந்து கத்தியை காட்டி மாமி போடுற நகைகள்லாம் பறிச்சுக்கிட்டு ரூபாயெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாமா. அப்படியா, சொல்லு சொல்லு கேட்போம் அப்படின்னு கதையை கேட்க ஆரம்பித்தாங்க அந்த அமெரிக்கா மாமி, அந்த மங்கள மாமி. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு எப்போ கூரியர்காரன் வரப்போகிறான் அப்படின்ட்டு. கதை முடிஞ்ச உடனே தனியாக கூட்டிட்டு போய் உள்ள கூட்டிட்டு போய் எங்கள் அம்மா 100 ரூபாய் கேட்டிருப்பாங்க போல, ஒரு 40 ரூபாயை கொடுத்தாங்க. இவ்வளோ தாண்டி பணம் இருக்கு, பாக்கிலாம் பேங்கில் தான் இருக்கு, அதை எடுக்கணும் வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. சரின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். 40 ரூபாயோட 160 ரூபா வேணும். எங்கள் அம்மா அவுத்து விட்ட முத பொய்யினால தான் முதல் பொய், 40 ரூபா கிடைச்சிது, அதாவது எனக்கு ஜுரம்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த வீட்டுக்கு போகிறான். அடுத்த வீடு யார் வீடு? சேட்டு வீடு. இங்கே மங்களமாமி வீட்டில் அவங்க ஒத்த தான் இருக்காங்க, சேட்டு உள்ள 20 பேர் இருக்காங்க. ஆனால் சேட்டு வீட்டுக்கு உள்ளே போய் வேலை பார்க்க முடியாது எங்கள் அம்மா. பின்னால் இருக்க ஒரு சின்ன இடம், அதில் தான் எல்லா பாத்திரமும் கழுவணும், எல்லா வேலையும் பார்க்கணும், வீட்டுக்குள்ளே போக முடியாது. சேட்டு வீட்டில் எப்போ போனாலும் உருளைக்கிழங்கை தான் உரிச்சிக்கிட்டே இருக்காங்க, வெங்காயம் கூட உரிக்கிறாங்க. எப்படித்தான் நாள் பூரா ஒவ்வொரு நாளும் இந்த உருளைக்கிழங்கையே சாப்பிடுவாங்களோ தெரியல. அப்போ அந்த சேட்டு மருமக ஒரு நாயை கொண்டு வந்தா, எங்க அம்மா பார்த்து இந்த நாயை குளிப்பாட்டி கொடு அப்படின்னா, நாயை குளிப்பாட்ட ஆரம்பிச்சாங்க எங்க அம்மா. அப்படி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்க போதே அந்த மருமகிட்ட ஒரு கதையை விட்டாங்க. இந்த மொத கதை இருக்கே அந்த கூரியர்காரன் கதை, நான் கேட்டேன், ஏம்மா நம்ம ஏரியாவில் அப்படி ஒன்றும் திருட்டு நடக்கலையே, நீ எப்படி சொன்ன அப்படின்னு. நேற்று தெலுங்கு படம் பார்த்தேன்ல, அதுல வந்த காட்சி, அதை அப்படியே இங்க சொல்லிட்டேன் அப்படின்னா. எங்கள் அம்மா எந்த செலவும் பண்ண மாட்டாங்க, ஆனால் சினிமா மட்டும் தவறாமல் பார்த்துருவா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு படம் பார்த்துருவா. எல்லா தமிழ் படமும் எல்லா தெலுங்கு படமும் பார்த்துருவா. எங்க வீட்டில் வாங்கி போட்டிருக்க சாமான் பூரா எங்க அம்மா வாங்கி போட்டது தான். அத்தனை சாமானும் எங்க அப்பா ஒன்று கூட வாங்கி போட்டதில்லை. அது என்ன நீங்க பாராட்டணும்னா, அம்மா வாங்கி போட்ட சாமான அடகு வைக்காம இருக்கார்ல, அதை நீங்க பாராட்டணும். எங்க அப்பா அது ஏன் அடகு வைக்காம இருக்காருன்னா, ஒரு தடவை எங்க அம்மா ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி வச்சிருந்தாங்க. நாலு நாத்தான் ஆச்சு தொலைக்காட்சி பெட்டி இல்லை, அடகு வச்சிட்டார். அப்புறம் முழுக்கவே முடியல. இப்போ சேட்டு வீட்டில் கதையை ஆரம்பிக்கிறா எங்க அம்மா. அடுத்த பொய்யா ஊத்து விடுறா. ரெண்டாவது பொய், கதைக்கு தலைப்பு உதிரி பொய்கள் இல்லையா. ரெண்டாவது பொய், மருமகிட்ட சொல்றா எங்க அம்மா, இந்த நாய்க்குட்டி எல்லாம் இப்போ வந்துங்க அம்மா, அன்னைக்கு பார்த்தேன் தொலைக்காட்சியில உண்ணிலாம் வருதான், உண்ணி நிறைய. இந்த உண்ணி வந்து யாரு வச்சிருக்காங்களோ அந்த வீட்டுக்காரங்க மேலையெல்லாம் ஊறி போய் தோல் நோய் வந்துருதான். அப்படி வந்தா தோல் நோய் வந்தா ரொம்ப சிரமமா போயிடுமா அப்படின்னு சொல்றான். எங்க அம்மா இந்த நுணுக்கத்தை தொழில் நுணுக்கம், எங்க அம்மாவோட தொழில் நுணுக்கம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் சும்மா போய் எனக்கு உடம்பு சரியில்லை பணம் கட்டாங்கன்னு தரமாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லணும், இன்னொரு கதையும் விடணும், அப்பதான் பணம் கிடைக்கும். அப்படியா, சரி நான் நாயை இன்னுமே வளர்க்கல, நீ வேணா நாயை எடுத்துட்டு போ அப்படின்னு அந்த மருமக அந்த நாய்க்குட்டி எங்கடைய தர ஆரம்பிச்சிட்டான். அந்த வீட்டில் அங்க ஒரு 50 ரூபாய் கிடைச்சது. மூணாவது வீட்டுக்கு வர்றோம். மூணாவது வீடு யார் வீடுன்னு கேட்டா, அந்த தொலைக்காட்சி நடிகை அபர்ணா இல்லை, அவங்க வீட்டுக்கு போனா அந்த அபர்ணா நடிகை தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான், அவங்க நம்ம ஆடு இல்லைங்க, அவங்க தெலுங்கு பேசுறவங்க. எங்களை பார்த்தோன்னே என்னைய பார்த்து எத்தனாவது படிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. இதோட 10 முறை கேட்டிருப்பாங்க என்ன எத்தனாவது படிக்கிறாங்கிறத. நானும் சலிக்காம சொன்னேன், அவங்க மனசுல பதியாது போல இருக்கு. ஏன் இவனை கூட்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா, இவனுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் உங்க மகட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், அதுக்காக கூட்டிட்டு வந்தேன் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அப்படின்னு எங்க அம்மா ஆரம்பிச்சாங்க. உடனே அதுக்கு அந்த நடிகையினுடைய அம்மா, ஆமா என் மகளுக்கு இப்ப ரொம்ப புகழ் ஆரம்பிச்சிருச்சு, மதுரையில கூட அவளுக்கு ரசிகர் மன்றம் வைக்க போறாங்களாம், தொலைக்காட்சி நடிகைக்கு வைக்கிற முதல் மன்றம் என் மகளுக்கு தான், 6 கோடி பேர் பாக்குறாங்கம்மா என் மகளை அப்படின்னு புள்ளிவரம்லாம் அவரை எடுத்து விட ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா விடுவாங்களா? உடனே அவங்களும் பதிலுக்கு, ஆமா அம்மா, நேத்து கூட தினத்தந்தி பேப்பர்ல உங்க மகளை பத்தி ஒன்னு படிச்சேன் அப்படின்னு எடுத்து விட்டாங்க. நடிகைக்கு அம்மா, அப்படியா, எனக்கு அந்த பத்திரிகையை வாங்கி கொடு அப்படின்னாங்க. சரின்னு என் கையில 5 ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு வாங்க தினத்தந்தின்னு அனுப்புனாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுல அந்த நியூஸே இல்லை. ஏன் இல்லைன்னு இருந்தா தானே அதுல இருக்கும், எங்க அம்மா விட்ட நியூஸ் இது. உடனே அந்த அம்மா கேக்குறாங்க, என்னடி செய்தியை காண உன்னையும் காணும்னு. இப்பத்தாமா ஞாபகம் வருது, தினத்தந்தி இல்லம்மா, மாலை முரசம்மா அப்படின்னா. நேத்து மாலை முரசம்மா, சரி அதை வாங்கி கொடு, அது இன்னைக்கு கிடைக்காதம்மா, இந்த 50 ரூபாயை வச்சுக்கோ, எப்படியாவது வாங்கி கொடு எனக்கு அப்படின்னு கொடுத்தான். அப்போ அந்த தொலைக்காட்சி நடிகை தூக்கம் ஒழிஞ்சு எந்திரிச்சு வர்றாங்க. இவ்வளவு எதுவும் கூட்டிட்டு வந்தான்னு கேட்கும் போது ஆட்டோகிராஃப்னு சொன்னோடனே அங்கேயே ஒரு பழைய பேப்பரை கிழிச்சு அவட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. ஆட்டோகிராஃப்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு அவங்ககிட்டையும் என் கதையை சொல்லி, ஜுரம்ங்கிற கதையை சொல்லி அவங்ககிட்டையும் ஒரு 100 ரூபாயை வாங்கிக்கிட்டாங்க. வெளியே வந்தோம். இப்போ நான் கொஞ்சம் ரூபாய் தேவைப்படுது. 4வது வீடு ஜெபமணி ஐயா வீடு. சாயந்தரம் போனா அங்கே பாதிரியார் வந்திருக்கார், பிரார்த்தனை கூட்டம் நடக்கும் போல இருக்கு. அப்போ எங்கள் அம்மா என்னை தனியாக கூப்பிட்டு, நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நீ அந்த எஸ்டிடி பூத்துக்கு போ, அங்கே இருந்து இந்த நம்பர் தான் ஜெபமணி ஐயா நம்பர், அந்த வீட்டுக்கு ஒரு தொலைபேசி செய், என்னன்னு கேட்பாங்க, அம்மாவோட பேசணும்னு சொல்லு. சரி அப்படின்ட்டு எஸ்டிடி பூத்துக்கு போனேன். எங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, தொலைபேசினேன். எங்க அம்மா எடுத்தாங்க. நான் ஒன்றும் பேசல, சும்மா பேச சொன்னாங்க, வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு எங்க அம்மா வெளியே ஒரு 100 ரூபாயோட வந்தாங்க. அது எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா அதை அடுத்த வாரம் பார்ப்போம். வணக்கம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உதிரி பொய்கள் என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இக்கதையின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.